வாழ சார், ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
நான் கூட ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன்.
அம்மா உன்னை ஏன் சொச்சாங்களா? ஏன் இப்படி பாக்குற? எனக்கு தெரியல சார், அவங்களால முடியாம போன ஒரு காரியத்தை உன் தலைமையில சுமத்தி உன்னை அனுப்பிச்சிருக்காங்க. அதை நிறைவேற்றி வைக்கலாங்கிற எண்ணத்துலதான் நீ இங்க வந்திருக்கிற, அப்படித்தானே?
ஆமா.
இல்லாத்தா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த இதயம் இருக்கே, அத ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமா இருக்கும், கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடும். அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது.
அப்படின்னா உங்க இதயம்
அதே ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சுட்டு அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோவில நீ பார்க்க வரிய. என் காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார். என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லைக் கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. என்ன பார்க்கிறாய்?
இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவதி எங்கே என்று பார்க்கிறேன்.
அவளை பார்க்க வேண்டுமா? உள்ளே சென்று பார், அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள். நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவந்தான் காட்சியளிக்கும்.
அம்மா, ஏன் கண்ணே என்னால் நம்ப முடியல? இது ஊரார் கண்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம் உடனே ஒரு முடிவு செய்தாகணும்.
சரி, என்ன செய்யணுமோ அதையே செய்.
பூஜாரையில் அம்மன் கழுத்திருந்த வைரமாலை எப்படி திடீர்னு காணாம போகும்? எத்தனையோ தலைமுறையா எங்க வம்சத்துக்கு கவசம் போலிருந்த அந்த தெய்வத்தோட வைரமாலை அது இப்ப காணாம போயிருக்குன்னா இந்த ஜமீனுக்கே ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதை நாம் தடுத்து எழுதிடுவேன். யாரோ நல்லா தெரிஞ்சவங்க திட்டம் போட்டு திருடிருக்காங்க. எடுத்தவங்க யாரா உடனே வந்து உண்மையை ஒப்புக்கொண்டா அவங்களுக்கு உயிர் பெற்ற கிடைக்கும். இல்ல, ஒருத்தர் செய்த குற்றத்துக்காக எல்லாரும் தண்டனையாக
மரியாதை. அவன் பேர் சொல்லிடு. பெரியதுரை, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எத்தனையோ வருஷமா நம்ம கிட்ட விசுவாசத்தோட வேலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்கள சந்தேகப்படுறது,
யாரையும் சந்தேகப்படக்கூடாதுன்னா அந்த வைரமாறாங்க.
இந்த காரியத்தை இவ்வளவு தைரியமா செய்யணும்னா யாரோ புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களாத்தான் இருக்கணும்.
புதுசா? அப்படி யாருங்க வேலைக்கு இருக்காங்க? அம்மா, நேத்து காலையில பூஜை பண்ணது யாரு?
லதா.
என்னப்பா பெரிய துறை உங்களை கூட்டி வர சொன்னார்?
எதுக்கு?
என்னமோ விசாரிக்கணுமா, அவசரமா கூட்டி வர சொன்னார்.
சின்னதுரை எங்க இருக்காரு?
அநேகமா அவரும் அங்கதான் இருக்கணும்.
லதாவா? நோ நோ, அவர் நிச்சயமா இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டார். அரண்மனையில் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? எதுக்காக லதாபேரை மட்டும் சந்தேகப்படுறீங்க? அவ நமக்கு செய்திருக்க நன்மை எல்லாம் மறந்துட்டீங்களா?
அவ ஒண்ணும் லாபம் இல்லாம இங்க வேலை செய்யல.
அது சரி, லதாவை நேரில் கூப்பிட்டு விசாரிச்சீங்களா?
விசாரிக்க வேண்டிய பொறுப்பை விஜயகுமார் ஏத்துக்கிட்டான்.
அண்ணனா?
ஆமா.
அப்படின்னா நிச்சயமா நல்ல தீர்ப்பு கிடைக்காது. வாங்க, நேரில் போறேன்.
சின்னதுரை
வாங்கம்மா. என்ன வேணும்?
லதா பெட்டியில இந்த வைரமாலை இருந்தது. இதை பார்த்ததும் அரண்மனை நகைன்னு தெரிஞ்சது. ஒருவேளை லதா இதை எங்களுக்கு காட்டலான்னு கொண்டு வந்திருக்கலாம். மறந்து வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. இந்த நான் வரேங்க.
ஆனந்த், இப்ப என்ன சொல்றேன்? நிரபராதி மேல வீண்படி சுமத்துறதா சொன்னியே, இப்ப புரிஞ்சுகிட்டியா? தெருவில திரியிற பிச்சைக்காரிய கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சாலும் அவகுணம் அவளை விட்டு போகாது.
இல்ல, நான் நிரபராதி. இங்க இருக்கிற சில பேர் உங்க பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து மனசாட்சியை மறந்து பொய் சாட்சி சொல்றாங்க. எத்தனை சாட்சிகள் வந்து சொன்னாலும் சரி, நான் திருடல. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் ஏ ரத்தத்துல ஓடல. உங்க சாட்டைக்கு பயந்து செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள நான் ஒண்ணும் கோரே இல்லை. வாங்க, எந்த தெய்வத்தோட வைரமாலை காணாம குற்றம் சுமத்துறீங்களோ அந்த சன்னிதானத்துக்கே போவோம். அது சக்தி உள்ள தெய்வமா இருந்தா, சக்திய நிலைச்சிருந்தா அந்த தெய்வமே நேர்ல வந்து உண்மை சொல்லும்.
தெய்வமே சாட்சி சொல்ல நேர்ல வரதா இருந்தா
அதிகாரம் ஆணவம் உங்க கண்ணை மறைச்சிருக்காது. நீங்க உத்தமரா இல்லைனாலும் சாதாரண மனுஷனா இருந்திருப்பீங்க. இங்க நீதியும் நேர்மையும் நிலைச்சிருக்கும். ஆக்கிரமோ அநியாயம் மண்ணோட மண்ணா மறைஞ்சிருக்கும்.
என்ன சொல்லு?
ஒரு பொண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல?
குற்றவாளிக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல?
குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னால் அவளை தண்டிக்க உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது.
ஆனால் இது விசாரணை. இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க வேறுபாடே கிடையாது.
அவளை குற்றவாளி நிரூபிக்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
அவன் நிரபராதின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
லதா, ஏன் இப்படி செஞ்ச? அப்படி உனக்கு என்ன அவசியம் வந்தது? உனக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட கேட்டிருக்கலாம்.
என்ன என்ன சொன்னீங்க? அவங்க சொன்னதே நீங்க இப்படி திருப்பி கேக்குறீங்கல்ல?
வேணும், நான் அதை நம்பல. ஆனா நகவும் வீட்டுல இருந்ததா உங்க அம்மா தான் கொண்டாந்து கொடுத்தாங்க.
கிடைக்கும் சின்னதுரை, கிடைக்கும். நீங்க நினைச்சா எங்க வீட்டுல மட்டும் இல்ல, என் கழுத்துல இருந்து கூட கிடைக்கும். நீங்க பணக்காரங்க, உங்களால எதையுமே சாதிக்க முடியும்.
ஆத்திரப்படாம நான் சொல்றதுக்கு
வேண்டாம் சின்னதுரை, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். வேண்டாம் சின்னதுரை, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம்.
ஓ, லதாவா?
ஆமா, உங்களை நேர்ல பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, நான் திருடியா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முடியாது, உங்களால சொல்லவே முடியாது. அந்த வைரமாலை எப்படி காணாம போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்காக கடவு போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். உங்க பிள்ளைக்காக இன்னொரு தாய்ப்பட்ட பிள்ளை மேல, அதுவும் ஒரு பெண் மேல இப்படி திட்டம் போட்டு பழிய சுமத்திட்டீங்களே. உங்க சுயநலத்துக்காக கட்டிய இந்த பொய்க்கோட்டை எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சு நிற்கும்? என்னைக்காவது ஒரு நாள் அது இடிஞ்சு உங்க சதியெல்லாம் வெளியாகும் போது உங்க நிலைமை என்ன ஆகும்? யாரை நம்ப வைக்கிறதுக்கு இந்த நாடகம்? இதை விட எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே விலகி போயிருப்பேன். அந்த நேர்மையான குணம் உங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு இருக்கு. நான் இந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரியா தான் வந்தேன். உங்க கண்ணீரை பார்த்து சின்னதுரையை நல்லவராக்க முயற்சி செஞ்சேன். அதுக்காக அவரோட வாழ்க்கையில ஒரு பங்கோ இதயத்துல ஒரு இடமோ நான் கேட்கல. அவரா கொடுத்தாரு, அதை என்னால மறுக்க முடியல. அதுதான் நான் செஞ்ச குற்றம்னா அதுக்கு இதுதான் தண்டனைனா நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரோட வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லதா, நீ செய்யற நன்மைக்கு எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே, அந்த கடனை இப்ப தீர்த்துக்கிட்டீங்க. தீர்ந்து போச்சு.
நீங்க பெரிய மகாராஜான்றத நிரூபிச்சுட்டீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த கௌரவத்தை இந்த ஜென்மத்துல நாங்க மறக்க மாட்டோம்.
இப்பவே எங்க அப்பா பாடு செத்துட்டாரு. உங்க அனுதாபத்தை காட்டி அவரை ஒரே அடியா கொல்லிடாதீங்க.
ஒரு நாள் இந்த பாட்டில எல்லாம் உடைச்சு நொறுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்க போல உன் இதயம் உடைஞ்சு சுக்கு நூறா நொறுங்க போகுதுன்னு இந்த பாட்டில எல்லாம் எனக்கு சாபம் கொடுத்துருச்சு. பொன்னையா, பணம் கொடுத்து புதுசா பாட்டில வாங்கிட்டேன், ஆனா விலை கொடுத்து வாங்க இதயம் எந்த கடையில பவிக்குது. அதனாலதான் உடைஞ்சு போன இந்த இதயத்தை விஸ்கிய ஊத்தி ஒட்ட வைக்கிறான்னு நினைக்கிறேன். உன் உருவம் தெரிஞ்சா நான் குடிக்க மாட்டேங்கிற தைரியமா? நீ என் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் குடிப்பேன்.
குடிங்க, இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது சிகப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதையை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. குடிங்க, நல்லா குடிங்க. உங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிங்க.
லதா, உன்னை பிரிஞ்சிருக்கிற வேதனை என்னால தாங்க முடியலையே. நான் முடிஞ்சு என் காதல் தாகம் தீர்ற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன்.
இப்போ இந்த டாக்டர் சொல்ற அட்வைஸ் நீங்க கொஞ்சம் கேட்டாங்க. குடிக்கிறது ஆபத்து, திடீர்னு குடிக்கிறத நிறுத்துறது ஆபத்து. இப்போ உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, அதனால தினமும் காலையில 2 அவுன்ஸ் பிராண்டி, சாயங்காலம் 2 அவுன்ஸ் பிராண்டி நீங்க குடிச்ச தீரணும்.
நான் குடிக்க மாட்டேன், என்னால குடிக்க முடியாது.
மிஸ்டர் ஆனந்த், நீங்க மதுவா நினைச்சு குடிக்க வேண்டாம், மருந்தா நினைச்சு குடிங்க. உங்க உடல் நலத்துக்காகத்தான் சொல்றேன்.
உடம்ப பத்தி எனக்கு கவலை இல்லை டாக்டர். உயிரே போனாலும் சரி, இனிமே நான் குடிக்க மாட்டேன்.
எதுக்கு நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
ஓகே டாக்டர், பட்டுமா?
குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும்.
உனக்கு கல்யாணமா? இப்ப ஆனந்த் முகத்துல நான் எப்படிமா முழிப்பேன்? உன் மேல உயிரையே வச்சிருக்கிற அவன் கையில உன்னை ஒப்படைக்கணுங்கிற ஆசையோட இங்க வந்து. கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? இத கேள்விப்பட்டா ஆனந்த் உயிரோட வாழ மாட்டான், வாழவே மாட்டான்.
அம்மா, அப்படி சொல்லாதீங்க. சின்னத்தர வாழத்தான் போறாரு, அவர் நிச்சயம் நல்லபடியா இருப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு. அம்மா, இத அவர்கிட்ட கொடுத்துடுங்க.
பார்வதி, நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக வருத்தப்பட்டு இப்ப நாம என்னப்பா செய்ய முடியும்? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம்னு ஆசையோட வந்தேன். ஆனா அது முடியாம போச்சு. ஆனந்த், நீயாவது வாப்பா போகலாம்.
எதுக்குமா? நான் இப்படியே
மன்னிக்கும், அடுத்தவருக்கு சொந்தமாக போகும் நான் உங்களை இப்படி அழைப்பதற்கு உரிமை இல்லை என்றாலும் அழைக்கிறேன். இனிமேலாவது நான் உங்களுக்கு சொந்தமானவள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உங்கள் லதாவாக இல்லாமல் உங்கள் வேலைக்காரியாக நான் விரும்புவது கேட்பது எல்லாம் இதுதான் லதா.
சின்னதர, நீங்க பின்பக்கமா வாங்க, நான் அக்கா கூட்டிட்டு வரேன்.
லக்னம் நெருங்கி கொடுத்து பொண்ணு அழிஞ்சிட்டு வாங்க.
சரிம்மா, கல்யாணம் போறேங்க. இப்பதான் அந்த பக்கம் பண்ணாமா?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற இந்த தூரம் நிரந்தரமாயிடும் இல்லையா?
என்ன
ஆசீர்வாதம் பண்ணு. இது கண்ணீர் இல்ல. என் இதயத்தின் நான் உனக்கு வழங்கும் ஆசி மலர்கள். நீ எங்கிருந்தாலும் வாழ, மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்.
மாத்தீங்களாமா? உங்களுக்கு வரப்போற மருமுடைய லட்சணத்தை.
அப்படியா சமாச்சாரம்? இரு இரு,
வெளியில காத்துட்டு இருக்கா? அவளை கூட்டிட்டு வந்து மழை வேலை உட்கார வச்சு சாவியை கட்டு. அனாவசியமா அர்த்தம் எல்லாம் பேசாதீங்க.
நாங்க ஒன்னும் அர்த்தம் இல்லாம பேசல. உங்க மகையோட யோகித கண்ணால பாத்துதான் பேசுறோம். காலி கட்ட போற நேரத்துல கூட காவலோட பேசிட்டு இருக்க பொண்ணு எங்க தலையை கட்டான்னு பாத்தீங்களா? நல்லா ஆரியா நீங்க.
பொண்ணை பெற்றுட்டா மட்டும் போதாது, அதை ஒழுங்க வழக்க கத்துக்கணும்.
சரி சரி, இங்க என்ன பேச்சு
தன்னையே உணராதவளுக்கு அகம்பாவம் எதுக்கு? அது எப்படி இருக்க முடியும்? இப்பதான் புரியுது நான் யார், எனக்கு வேண்டியது என்ன. எனக்கு மட்டுமில்லை, என்ன போல உள்ள பெண்களுக்கு வேண்டியது என்ன?
எந்தெந்த வயசுல எங்கெங்க இருக்கணும் எல்லாமே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இனிமே இந்த அலங்காரம் எதுக்கு? இந்த மாலை எதுக்கு?
அந்த மாலை உன் கழுத்துல அப்படியே இருக்கட்டும்.
அம்மா
அம்மா இல்ல அத்தை. லதா, உன்னை கல்யாண பெண்ணாக்கி என்னோட கூட்டிட்டு போகணும்னு அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு கல்யாண பெண்ணாவே கூட்டிட்டு போறேன்.
அம்மா,
மனசாட்சியே இல்லாம உங்களை பிரிச்சேன். இன்னைக்கு மனசாட்சி இருக்கிற உங்ககிட்ட மன்றாடு கேட்கிறேன், என் மகனை கைவிட்டு விடாதே. என்ன மன்னிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன்னால மனிதனாக்கப்பட்ட என் மகனை காப்பாத்துமா, காப்பாத்து.
வந்துட்டியா? கணவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே என்ன கடைசி யாத்திரைக்கு வழி அனுப்ப வந்துட்டியா?
இல்ல ஆனந்த், இல்ல. என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்க வந்த பாசங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன உங்களுக்கே சொந்தமாக்க வந்திருக்க ஆனந்த்?
நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். குடிச்சிட்டல்லடா, குடிச்சிட்ட.
என்ன சொல்றீங்க?
நீ விஸ்கியத்தானே குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்க, விஷத்தை குடிக்க வேணாம்னு சொல்லிய.
நல்ல நேரத்தில் ஆனந்த் இங்க கொண்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் தாமசிச்சிருந்தா கூட அவர் உயிரோடு பார்க்க முடியாது. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
பேசிட்டு போயிருக்காங்க, நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம்.